நமஸ்காரம். நம்மெல்லாம் பக்தர்களாயிற்றே, அரசியலில் ஈடுபடலாமா கூடாதா, நாட்டு நடப்புகளை பற்றி கருத்துக்களை வைத்துக் கொள்ளலாமா கூடாதா, சமுதாய போராட்டங்களில் ஈடுபடலாமா கூடாதா, இதே போல எண்ணங்கள் எல்லாம் எப்போதாவது நமக்கு வரும். அதெல்லாம் சாமானியப்பட்டவர்களுக்கு தான். அதை பத்தி எந்த நனவெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம உண்டு, நம்ம பகவான் உண்டு, பக்தி உண்டு. ஞானத்தை வளர்த்துக்கொண்டே போக வேண்டும், கைங்கிற ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும், அது போதும். பாக்கியை பகவான் பார்த்து கொள்வார். இது ஒரு சாரார் கருத்து. மற்றொரு சாரார், பகவான் யார் மூலம் பார்த்துக் கொள்வார்? நாம தான் ரட்சிக்க வேண்டும். எப்ப நாம் அவருக்கு தொண்டர்களாக இருக்கிறோமோ, அப்ப நம்ம மூலமாகத்தானே அவர் தர்மத்தை காப்பாற்ற முடியும். அதனால் இதை பத்தியெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், குரல் கொடுக்க வேண்டியதுதான், ஈடுபடணும். ஏதோ சமுதாயத்தில் சரியா நடக்காட்டாலோ, அரசியல்ல மக்களுக்கே விரோத போக்கு இருந்தாலோ, கோவில்களில் தவறு நடந்தாலோ, கேட்க வேண்டுமா கூடாதா? நாம பக்தன், இதெல்லாம் நம்ம வேலை இல்லை அப்படின்னு இருந்துட முடியுமா? இருக்கக்கூடாது. கண்டிப்பா அதை கேட்க வேண்டும். இது ஒரு சாரார் கருத்து. இந்த ரெண்டுல இப்ப கேட்டு இருக்கிற நீங்கள், சொல்லிட்டு இருக்கிற நான், எந்த வகை? நமக்கே இது, அதுக்குன்னு இருக்கிறவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுங்கி போயிடணுமா? அல்லது இப்படியே அனைவரும் போய்விட்டால் யார் தான் கேட்பது? நம்மால முடிந்த உதவியை, கொடுக்க வேண்டிய குரலை கொடுக்க வேண்டாமோ என்றும் தோணுகிறது. இதுல இன்னொரு ஒப்பீனியன் பார்த்தால், நாமெல்லாம் இதுல கருத்தை தெரிவிச்சோ போராடியோ என்ன நடக்க போறது? நம்மெல்லாம் ரொம்ப சாமானியப்பட்டவர்கள், நமக்கு ஒண்ணும் வாய்ஸ் கிடையாது, அதனால நாம கேட்டாலும் ஒண்ணும் நடக்காது. கேட்பவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும். அதுக்குன்னு பொழுதும் இருந்து சக்தியும் இருக்கிறவர்கள், பணபலம் இருக்கிறவர்கள் பண்ணிக்கட்டும். நம்மால் அதெல்லாம் முடியாது. நம்ம சொல் அம்பலம் ஏற போறது இல்லை, அதனால நான் ஈடுபடவே இல்லை என்று சொல்றவர்களும் உண்டு. இப்ப இத பத்தி நாம என்ன புரிஞ்சுக்கணும்னால், ரொம்ப காலமாக இப்போ அந்நியர்கள் எல்லாம் படையெடுத்து நம்ம நாட்டை ஆண்டனர், அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டனர். அதற்கு முன்னால் வரைக்கும் மன்னராட்சி தான் இந்த நாட்டில் நிலவித்து. அப்புறம் இவர்களெல்லாம் ஆண்டு முடித்த பிற்பாடு ஜனநாயகம் ஏற்பட்டது. மன்னராட்சியிலிருந்து ஜனநாயகத்துக்கு மாறும்போது இனிமேல் மக்கள் எப்படி பார்க்கப்படுவார்கள், அரசியல் சாசன சட்டம் எழுதப்படும், எப்படி வரி விதிக்கப்படும், நீதிமன்றங்கள் எப்படி செயல்படும், கோவில்கள் எப்படி செயல்படும், மதத்தை பற்றியும் மத கோட்பாடுகளை பற்றியும் அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்கும், இது எதுவுமே யாருக்குமே மெதுவாக குறைவாகத்தான் புரிந்தது. என்ன, முன்னாடி இருந்த முறை தர்மத்தின்படி ராஜா ஆள வேண்டும், அதுல சில மன்னர்கள் கண்டிப்பா அதர்ம மன்னர்களா இருந்திருப்பார்கள், மக்கள் துன்பப்பட்டனர், அப்புறம் அடுத்த ராஜா வருவார், சரியா போயிருந்தது. ஆனா இப்ப எப்போ ஜனநாயகம், தேர்தல் முறை, ஓட்டளிக்கும் முறை அப்படின்னு மாற தொடங்கித்தோ, அந்த சமயத்துக்கு பல பேருக்கு சட்டென்று அதுல ஈடுபடவே தோன்றவில்லை. இப்ப நான் முதல் வகை சொன்னேன் பாருங்க, இது ஏதோ நாட்டில் நடக்கிறது, நாம என்ன இதுல பங்கு கொள்ள முடியும், யாரோ வந்து படையெடுத்திருக்கார்கள், யாரோ ஆள்றார்கள், இதுல நாம பண்ண என்ன இருக்கு? இப்ப நம்முடைய விடுதலை போராட்டம் நடக்கிறது, அதுல நாம பங்கு கொள்றதுக்கு என்ன இருக்கு என்று பலரும் ஒதுங்கி இருந்ததுண்டு. அவர்கள ஒரு சில பேர், இவர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கைகூலி என்றெல்லாம் பேரெடுத்தவர்களும் உண்டு. அப்ப ஓரளவுக்கு எந்த போராட்டமோ அந்த நாட்டு நடப்பில் பங்கெடுத்துக் கொள்ளாமல் ஒதுங்கினவர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கும் சரி, ஒதுங்காக பண்டெடுத்தவர்களுக்கும் சரி ஆருக்குமே அடுத்து ஜனநாயகம் வருதே, இனிமேல் எப்படி இதெல்லாம் நடத்தப்படும் என்பது சுமாராகத்தான் புரிந்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இன்னும் பலருக்கு நாட்டு நடப்பென்ன, நம்ம சனாதன தர்மத்தின் நிலை பாரதத்தில் எப்படி உள்ளது, நாம ஒற்றுமையோடு இருக்கிறோமா இல்லையா, இதை பத்தியெல்லாம் எந்த கவலையுமே இல்லை. யார் ஆண்டால் என்ன, யார் ஆளாவிட்டால் என்ன, என் பாடம் நான் பார்த்துக்கிறேன் என்று குடும்பம் 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 உறவு உற்றார் நண்பர் என்றே இருக்கிறோம். இது அநேகமா சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இந்த ஒரு நிலை காணப்படுகிறது, மற்ற ரெண்டு மதங்களிலும் இந்த நிலை இல்லை. இல்லைங்கிறது எப்படி சொல்றேன்னால், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிற கட்சிகள் உள்ளன. அந்த கட்சிகள் தான் மாறி மாறி தமிழகத்தையும் ஆண்டன. அதற்கு எத்தனையோ துன்பங்கள் கொடுமைகள் எல்லாருமே ஆஸ்திகர்கள் அனுபவித்து விட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் இந்துக்களோட மட்டும் எப்போதும் சேருவதில்லை. ஆனா அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் 90% இந்துக்கள் தான், கோயிலுக்கு போபவர்கள் தான். இவர்களையே வைத்துக்கொண்டு கடவுள் மறுப்பு கொள்கையும் வைத்துக்கொண்டு 60 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. உண்மையில் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களாங்கிறதே கேள்விக்குறி. அப்படியெல்லாம் தெரியவில்லை. கண்டிப்பா எல்லாருமே ஓரளவுக்கு கோயிலுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன, வெளியில பேசலாம் பேசாமல் இருக்கலாம், அவ்வளவுதான் வேறுபாடு இருக்கும். ஆனா இதில் ஆச்சரியம் என்னன்னால், மற்ற ரெண்டு மத தலைவர்களோடும் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் கண்டிப்பா ஒரே மேடையில் தோன்றுவார்கள். அவர்களோடு போய் உணவு இருந்துவார்கள். அவர்கள் பண்டிகைக்கு வாழ்த்து செய்தி சொல்லுவார்கள். அதே போல அசரி இவர்கள் தான் ஆகட்டும், ஏதோ தேர்தலுக்காக பண்ணுகிறார்கள் வச்சுப்போம். இதுல அந்த மத தலைவர்கள் எப்படி இவர்களோடு ஒரே மேடைக்கு வருகிறார்கள், வரக்கூடாது இல்லையா? ஏன்னா அவர்கள்லாம் கடவுளை ரொம்ப ஒழுங்கா நம்புறவர்கள், எல்லா வேளையும் பகவானை பூஜிப்பவர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களே இவர்களோடு சேர வேண்டும்னால் அங்குதான் இந்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் மற்ற பேரும் வேறுபடுகிறார்கள். நாம வந்து இது எப்படி இவர்களோட நாம சேர முடியும், அது மறுப்பு கொள்கை இருக்கிறவாளாச்சே, நாம ஒதுங்கி போவோம் அப்படின்னு போடுவோம். ஆனா அப்படி போக போக என்னாருது, அரசியல்லையோ மற்றும் உண்டானத்திலேயோ இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைப்பதே இல்லை. யார் இவர்களுடைய வார்த்தையை மதிப்பதே இல்லை. இத்தனைக்கும் 80% பாரத தேசத்தில் இந்துக்கள் இருந்தாலும் அவ்வளவாக இவர்களுக்கு மதிப்பில்லை. ஆனா பாக்கி இருக்கிற 20% அந்த மதிப்பு இருக்கேன்னு சொன்னால் அவர்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்றதுலேருந்து விட்டுடுறதே இல்லை. அரசியல் அமைப்பு, கட்டமைப்பு, அதற்குரிய கேள்வி முறைகள், போராட்டங்கள், நீதிமன்றங்கள், இது எல்லாத்துக்கும் பங்கெடுத்து கொண்டே இருப்பார்கள். அது தங்கள் கொள்கைக்கு புறம்பாக இருந்தா கூட பங்கெடுப்பதை விடமாட்டார்கள். எங்க பார்க்கலாம் நீங்க இப்போ? இப்ப எப்படி கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிற கட்சிகளோட ஏன் ஒரு மேடையில் தோன்ற வேண்டும்? அந்த கொள்கையே இல்லையே. இருந்தாலும் அவர்கள் தோன்றுகிறார்கள். எதற்குனால், விட்டு கொடுத்துட்டால் கடைசியிலே நாம என்ன கால் ஊன்ற வேண்டுமோ, நமக்கு என்ன பங்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காமலே போய்விடும். இப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனாலதான் விட்டு கொடுக்காம அதை பத்தி இளைஞர்களுக்கு கூட தெரியறது. இப்ப நம்ம மத தலைவர்கள் எங்க பேசினாலும் சரி, எத்தனை இளைஞர்கள் உட்கார்ந்து கேட்டு இருப்பான்னு நினைச்சிருக்கீர்கள்? எல்லாமே 60க்கு மேலதான் இருப்பார்கள். ஆனா இதே மற்ற ரெண்டு மதத்தில் இருக்கிற தலைவர்கள் பேசினால் தாராளமா 35 வயசுக்கு கீழே இருக்கிறவா பலரையும் நீங்கள் பார்க்கலாம். அது வித்தியாசம். அப்ப அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலும் மதத்திலும் நாட்டிலும் அரசியலிலும் என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கு, அதில் பங்கு கொள்றதுல ஆசை இருக்கு, குரல் கொடுக்கறதுல ஈடுபாடு இருக்கிறது. இதைத்தான் கண்டிப்பா சனாதன தர்மத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து ஏனோ தானோன்னு இருந்தோம்னால் ஆயிடுச்சே ஒரு 70 வருஷம். இந்த 70 வருஷங்களுக்குள் எத்தனையோ விட்டு கொடுத்தாகிவிட்டது, எத்தனையோ மாறிவிட்டது. நம்ம பிள்ளைகள் நம்ம பொண்களுக்கே இப்ப இதுல எல்லாம் இப்போ அவன் யார் இருந்தான், யார் இல்லாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூடு வந்து விட்டது. இதெல்லாம் வர்றதுக்கு எது காரணம்னால், என்னமோ நடக்கட்டும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடாம இருக்கும் பாருங்க, கண்டுகொள்ளாம இருக்கமோ இல்லையோ. அந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும். முதல்ல லெட் அஸ் பி அவேர், என்ன நடக்கிறது, நமக்கு இருக்கிறது எது, எதை விட்டு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்குரிய உணர்ச்சி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்புறம்தான் அதற்குண்டான குரல் கொடுப்பதே வரும். அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாகவே செய்ய வேண்டும். என்ன உண்டோ அதை பத்தி கேட்டு, இந்த இடத்துல தப்பு நடக்கிறதே எதனாலே, இது இப்படி பாரபட்சத்தோட நடந்து கொள்ளுகிறீர்களே எதனாலேன்னு பேசுறதே தப்பு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு இருந்தோம்னா 170 வருஷத்துக்குள் இதை போல் 2 மடங்கு குறைந்தே போய்விடுவோம். அதனால நாம எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அதுல ஈடுபாடு வேண்டும். இந்த ஈடுபாடும் பக்தியோடு இருக்கிறதுல ஒரு அங்கம்தான். சனாதன தர்மம் இந்து தர்மத்தை நன்கு பாதுகாப்பதில் அதுவும் ஒரு அங்கம்தான்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.